வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, அன்பரே, நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர், நீர் அற்புதமானவர், நீர் பரிசுத்தமானவர். ஐயா, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஐயா, உமை வணங்குகிறோம். நாங்கள் உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்மணி போல காத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை வழிநடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அநேக காரியங்களிலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பற்பலமான வியாதி பலவீனமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரத்த அழுத்த வியாதி, ஆண்டவரே, சர்க்கரை வியாதி, இன்னும் கேன்சர் வியாதி, முதுகு தண்டுவடத்திலே பிரச்சனைகள், கை கால்களில் உள்ள வேதனைகள், இவற்றினால் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வேதனைகளில் இருந்து ஒரு விடுதலையை தாருமையா. இந்த நேரத்திலே என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ, ஏற்றவிதமாய் அந்த காரியங்களை செய்து முடிக்க நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சுயவினங்கள், பலவீனங்கள், அவருடைய பொறுப்புகளிலிருந்து அவர்களை தவற செய்து விடாதபடி ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்து அவர்களை பலப்படுத்தி குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளி ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மையோடும் உத்தமத்தோடும் நேரத்திற்கு தங்கள் பள்ளிக்கு சென்று பிள்ளைகளை குறித்த அக்கறையோடும் கரிசனையோடும் பாடங்களை ஆயத்தம் செய்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அறிவையும் விவேகத்தையும் அர்ப்பணிப்பையும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் குறிப்பாக 10வது வகுப்பு, 12வது வகுப்பு தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்காதபடி கருத்தோடு படிக்கக்கூடிய கிருபையை தாரும். குடும்ப சூழ்நிலைகள் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கத்தக்கதாக கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்திலே சுகவீனமாய் பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம்பலன் தாரும். படிப்பிலே ஆர்வமில்லாத பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாய் இந்த நாட்களிலே புதிய ஆர்வத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவருடைய ஆவியிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் குடும்பத்தை விட்டு தூரமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொண்டு, தவறான நட்புகளுக்கு விலைக்கு காத்துக்கொண்டு, தங்களுடைய கடமைகளை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் செய்கிற பிள்ளைகளாய் முடிவறிந்த நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் தங்களுக்கு அருமையான கணவனை இழந்தவர்கள், தங்களுக்கு அருமையான மனைவியை இழக்க கொடுத்தவர்கள், தன்னந்தனியாய் இருக்கிறவர்கள், தனிமையாய் குடும்ப பொறுப்பை சுமக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற துணையாயிருந்து அவர்கள் குடும்பத்தை உமக்கேற்றபடி வளர்த்து தொடர்ந்து நடத்தி செல்ல தேவையான அத்தனை கிருபைகளையும் பலனையும் ஞானத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த பகுதிகளிலே அவர்களுக்கு உதவி தேவையோ ஆண்டவரே, உண்மையான அக்கறை உள்ள, கரிசனை உள்ள உதவியாளர்களை இந்த குடும்பத்திலே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் நீண்ட நேரம் வெயிலிலே நின்று வேலை செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவருடைய சரீரங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும், ஆபத்துகள் விபத்துகளுக்கு நாச மோசங்களுக்கு நீர் விலைக்கு காத்துக்கொள்ளும் ஐயா. அவர்கள் பணிக்கு ஏற்ற பலனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, ஏற்ற ஊதியத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவப்பனே, இந்த நாட்களிலேயும் 2 சக்கர வாகனங்களிலே நீண்ட தூரம் பயணம் செய்கிற அருமையான பெரியவர்கள், வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாவலை தாரும், கவனத்தை தாரும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாட்களிலேயும் விவசாயம் செய்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தோட்டம் துறவுகளை கர்த்தர் ஆசீர்வதித்தள்ளும், அவருடைய பயிர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தள்ளும். ஈசாக்கு விதை விதைத்தான், அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்ற வசனத்தின்படி இந்த முறை பிள்ளைகளுடைய பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் மாற்றுத்திறனாளிகளாயிருந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டு குடும்பத்தை தாங்கி கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சந்தோஷத்திற்குள்ளே, உம்முடைய சமாதானத்துக்குள்ளே நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அதுபோல இன்றும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே வந்து உம்மை துதிக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட நாங்களும் இணைந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் காலங்களெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கூட்டிக் கொடுக்கிற இந்த காலங்கள் ஆசீர்வாதம் நிறைந்த காலங்களாயிருக்கட்டும், புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் காலங்களாயிருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல படிக்கட்டுகளை அவர்கள் ஏறி செல்லும் ஒரு ஆண்டாயிருக்க நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நீண்ட காலமாய் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பல காரியங்களுக்கு இந்த ஆண்டிலே கர்த்தர் விடை கொடுப்பீராக, உம்முடைய சந்தோஷத்தினாலே நிரப்புவீராக, உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே இடையிட்டுவீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக இன்றைக்கு ஜெபிக்கவில்லையே என்ற பாரத்தோடு யாராவது உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர் ஐயா, நீர் செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும், அவர்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நேர்களை, கடந்த வாரம் ஒலிபரப்பான வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு தங்கள் கருத்துக்களை நேரடியாகவோ மிஸ்கால் மூலமாகவோ தெரியப்படுத்தியதில் அதிர்ஷ்டசாலியாக பரிசு பெறும் நேயர்கள், தர்மபுரியை சேர்ந்த திருமதி மேரி அவர்கள் மற்றும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த மிஸ்டர் டேவிட் பாண்டியன் அவர்கள்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களில் அநேகர் கேட்ட வசனங்களை தொடர்ந்து நாள் முழுவதும் சிந்திப்பதாகவும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதாகவும் எழுதியிருந்தீர்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் 2 பேதுரு 2:19 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லும்பொழுது அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு என்று சொல்கிறார். இங்கே தீர்க்க தரிசனம் என்று அவர் சொல்லும்பொழுது எதிர்காலத்தை குறித்து சொல்கிற காரியங்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய முழு வார்த்தையையும் குறித்து அவர் இவ்வாறு சொல்கிறார். அதிலே ஒரு பகுதிதான் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியங்கள். வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தை என்று தெளிவாய் சொல்கிறார். தீர்க்க தரிசிகளை பற்றி சொல்லும்பொழுது அவர்கள் தேவன் சொல்ல சொல்ல எழுதியவர்கள் மட்டுமல்ல, அதைவிட மேலானவர்கள். ஏனென்றால் தங்களது சொந்த நினைவுகளையும் உணர்வுகளையும் உடையவர்களாக தேவனுடைய செய்தியை மக்களுக்கு சொன்னவர்கள் என்று கூறுகிறார். வேத புத்தகங்களை எழுதிய மக்களின் மூலமாக தேவன் தனது முழு சித்தத்தையும் வார்த்தைகளையும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த சத்தியம்தான் வேத புத்தகத்தை அற்புதமான ஒரு புத்தகமாக மாற்றுகிறது. வேத புத்தகமானது தெய்வீகமானது மட்டுமல்ல, மனித தன்மை வாய்ந்ததுமாய் இருக்கிறது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மை உள்ளவராகவும் இருந்தார், அதே சமயம் மனித தன்மை உள்ளவராகவும் இருந்தார். எனவே வேத புத்தகம் தெய்வீக புத்தகம், அதே சமயம் மனிதனுக்கான புத்தகம். வேத புத்தகமானது மனிதனுடைய வாழ்க்கை குறித்தும் வாழ்க்கை சூழலை குறித்தும் எல்லாவற்றையும் கூறுகிறது. அதோடு கூட தேவாதி தேவன் மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் மூலம் அவனோடு பேசும் புத்தகமாகவும் இருக்கிறது. நான் மட்டும் அன்று பேதுருவாக இருந்திருப்பேன் என்றால், எனக்கு மட்டும் அந்த காட்சிகளை எல்லாம் காண ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றால் இன்று அநேகர் நினைக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, அதைவிட சிறப்பான காரியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை உடையவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்க ஆவல் உள்ளவர்களாயிருப்பீர்கள் என்றால், வேதவசனம் உங்களோடு பேச நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால், அது உங்களோடு கூட நேருக்கு நேர் உரையாடுகிறதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையானது எத்தனையோ காட்சிகளை நாம் காண்பதை விடவும் கேட்பதை விடவும் சிறந்ததாயிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லும்பொழுது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் தீர்க்க தரிசனம் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, வசனத்தை குறித்து சொல்லும்பொழுது
இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு விளக்கு போல இருக்கிறது. அதிலிருந்து வெளிச்சம் வருகிறது. எப்படி சூரியன் வானத்திலிருந்து வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே போலதான் சூரியனிடத்திலிருந்து வெளிச்சம் வெளிநோக்கி போகிறது. அதேபோல கர்த்தருடைய வசனத்திலிருந்தும் வெளிச்சமானது, வல்லமையானது உலகமெங்கும் கடந்து செல்கிறதாயிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் கரங்களால் தொடக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் அது வேத புத்தகம்தான். இந்த காலத்திலே வாழுகின்ற நம்முடைய கரத்திலேயும் கர்த்தருடைய அற்புதமான ஒரு காரியம் நம் மத்தியிலே இருக்கிறது என்றால் அது கர்த்தருடைய வசனமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் வரை இந்த வேத புத்தகம் நம்மிடம் இருக்கும். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் என்று சொல்லும் பொழுது விடிவெள்ளியாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் என்று நமக்கு நினைப்பூட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 இயேசு கிறிஸ்து பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் வருவரை அவரது வார்த்தைகளானது இந்த உலகத்தினுடைய கடந்து சென்று மக்களை உலகத்திலிருந்து தன் பக்கமாக இழுக்கிறதாகவும் அவர்களை தேவனுடைய கரங்களிலே கொண்டு போய் வைக்கிறதாயும் இருக்கிறது. எத்தனை அற்புதமான காட்சியை விவரிப்பதாயிருக்கிறது பார்த்தீர்களா? தொடர்ந்து 2 பேதுரு 1:20 பாருங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, முதலாவது அறிய வேண்டியது என்று பேதுரு இங்கே எதை குறித்து சொல்கிறார்? வேத வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் சத்தியங்களாலே மட்டுமல்ல, குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்மையாக்கி கொடுக்கும் சத்தியங்களையும் தான் அவர் சேர்த்து சொல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே வேத வசனம் உண்மை என்று நிரூபிக்கப்பட வேண்டியதிருக்கிறது. வேதசாஸ்திர கல்லூரிக்கு புதிதாக செல்லும் அநேகர் எதிர்பார்ப்பது என்ன? வேதம் உண்மை என்று நிரூபிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். வேத புத்தகம் கூறும் சரித்திர இடங்களிலே ஏதாவது தோண்டி எடுக்கப்பட்டு அதை குறித்து விளக்கம் கொடுக்கும் பொழுது அது வேதத்தோடு பொருந்தி வந்தால் அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் வேதவசனங்கள் மூலமாக பேசி அதை அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உறுதிப்படுத்திய பின்னாலே இப்படிப்பட்ட நிரூபணங்கள் அவர்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே அவருடைய தனிப்பட்ட இருதயத்தோட வேதத்தை உண்மையாக்கிவிட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுரூபப்படுத்தும் வல்லமை உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கருத்தோடு வேதவசனங்களை கேட்கும் வாசிக்கும் நீங்களும் அவ்வாறு அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கேட்கும் பல்வேறு மக்கள் எப்படி கர்த்தருடைய வார்த்தை உண்மையுடையதாய் தங்களோடு உறவாடியது என்பதை குறித்து எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். அநேகர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே அன்று என்ன கேள்விக்குறியோடு நான் இருந்தேனோ அந்த கேள்விக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பதில் சொல்லியது என்று எழுதுகிறார்கள். அது மட்டுமல்ல, எனக்காகவே நீங்கள் அதை சொன்னீர்கள் என்றும் கூறுகிறார்கள். காரணம் என்ன? இது மனிதனுடைய அறிவு அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தை. அதை இன்றைக்கும் அவரே பயன்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை. ஆம், தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அடுத்ததாக பேதுரு, எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே பேதுரு சொல்கிற சத்தியம் என்னவென்றால், வேதத்தின் எந்த ஒரு பகுதியும் அதோடு தொடர்புள்ள மற்ற வசனங்களை வைத்து விளக்கம் அளிக்காமல் தனியாக வைத்து விளக்கம் கொடுக்கக்கூடாது என்றுதான் கூறுகிறார். எனவேதான் நமது நிகழ்ச்சிகளிலே எந்த ஒரு தனி வசனத்தை மட்டும் கொண்டு ஒரு கொள்கையை ஏற்படுத்தக்கூடாது என்பதை அடிக்கடி கூறுகிறோம். நாம் கூறும் ஒரு அடிப்படை சத்தியமானது வேதத்தின் எல்லா வசனங்களும் ஆமோதிக்கிற ஒன்றாயிருக்க வேண்டும். ஆனால் இன்று அநேகர் ஏதாவது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதையே ஒரு சபை பிரிவிற்கு காரணமாகவும் எடுத்து பயன்படுத்தி விடுகிறார்கள். எத்தனை ஒரு பரிதாபமான சூழ்நிலை பார்த்தீர்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் கர்த்தருடைய சத்தியங்களை முழு வேதத்திலிருந்தும் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வசனம் சொல்லும் காரியத்தையும் மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு கற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இதை குறித்து ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், 4 சக்கரமுள்ள ஒரு வாகனத்திலே செல்வதற்கும் 1 சக்கரமுள்ள ஒரு சைக்கிளிலே செல்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்லலாம். சர்க்கஸ்க்கு போயிருக்கிறீர்களா? 1 சக்கரமுள்ள சைக்கிளிலே பிரயாணம் செய்யும் மனிதன் எவ்வளவு தூரம் தன்னுடைய உடலை வளைத்து நெளித்து அந்த ஒரு சக்கரம் உள்ள சைக்கிளிலே பயணம் செய்வான்? சில வேளைகளிலே நேராக கட்டப்பட்ட கம்பிகளிலேயும் இந்த சைக்கிளை ஓட்டி செல்வார்கள். ஆனாலும் கொஞ்சம் தவறினாலும் நேராக தலைகீழாக வந்து விழுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார்கள் இல்லையா? தங்கள் விசுவாசத்தை ஒரே ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டு கட்டியிருக்கிறார்கள். அருமையான சத்தியத்தை ஒரு வசனம் சொல்லும் என்றால் அது சிறந்ததுதான். ஆனாலும் அப்படிப்பட்ட கருத்துக்களை கூறும் ஒரு சில வசனங்களோ அல்லது இன்னும் சில அதிகாரங்களோ இருக்கும் பொழுது அது எத்தனை அருமையானதாக இருக்கிறது. சீமோன் பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், வேதத்தின் எந்த ஒரு பகுதியையும் தனியாக வைத்து நாம் விளக்கம் கொடுக்கக்கூடாது என்பதுதான். அதை மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு உறுதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது 2 பேதுரு 2:21 பார்ப்போம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இவர் இங்கே குறிப்பிடுவது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள். ஆம், அதில் எதுவுமே மனுஷனால் உண்டாகவில்லை. உதாரணமாக ஏசாயாவை எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு கொஞ்சம் பணம் தேவையாயிருப்பதனாலே நான் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை எழுதப் போகிறேன் என்று அவர் சிந்திக்கவில்லை. அதை ஒரு வெளியீட்டு கழகத்திற்கு கொடுத்து அவர் எனக்கு முன்கூட்டியே பணம் தருவார், அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறை விற்கும் பொழுதும் பணம் தருவார் என்று சிந்திக்கவில்லை. இந்நாட்களிலே பணம் பெறுவதற்காக கூட புத்தகம் எழுதுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஏசாயா அவ்வாறு செய்யவில்லை. பேதுரு இங்கு என்ன சொல்கிறார்? தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷ சித்தத்தினாலே உண்டாகவில்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருப்பது ஏசாயாவே சிந்தித்து எழுதிய காரியங்கள் அல்ல. அப்படி என்றால் தீர்க்க தரிசனம் எப்படி வந்தது? அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்கள். தேவனின் பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த மனிதர்கள் என்று கூறுவதனாலே இவர்கள் மிகவும் வித்தியாசமான மேலான பரிசுத்தவான்கள் என்பதல்ல, அந்த குறிப்பிட்ட பணிவிடைக்காக பிரித்து வைக்கப்பட்டவர்கள் என்பதுதான் இதன் பொருள். நீங்கள் ஒரு பரிசுத்த கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழும்படி பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்தம் என்பதின் அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது பிரத்யேகப்படுத்தப்பட்ட என்று சொல்லலாம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு என்று வாசிக்கிறோம். கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கும் இந்த வாக்கியமானது ஒரு பாய்மர கப்பலை நினைப்பூட்டுகிறதாயிருக்கிறது. காற்றானது அந்த கப்பலில் உள்ள பெரிய பாய்மரங்களுக்குள்ளே சென்று அதை உந்தி தள்ளும்பொழுது அந்த படகு அப்படியே போகிறது. இப்படித்தான் இந்த மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் உந்தி தள்ளி இந்த காரியங்களை எழுதச் செய்தார். இன்றைக்கும் நீங்கள் கடற்கரையிலே போய் நிற்பீர்கள் என்றால் இப்படி காற்றின் அழுத்தத்தை பயன்படுத்தி கடந்து செல்லும் கப்பல்களையும் படகுகளையும் பார்க்கலாம். இவ்வாறாகத்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதுவதற்காக பிரத்யேகப்படுத்தப்பட்ட எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியினாலே உந்தி தள்ளப்பட்டு இந்த வார்த்தைகளை எழுதினார்கள். வரும் காலங்களிலே வேத புரட்டு வரும் என்பதை அறிந்தவராக அப்போஸ்தலனாய பவுல் தனது இறுதி கடிதத்திலே எழுதியது போல இங்கே பேதுருவும் எழுதியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:16 பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இங்கே 2 பேதுரு நிருபத்திலே அப்போஸ்தலனாய பேதுரு தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் தனி மனிதர்களை தெரிந்தெடுத்து அவருக்கென்று இருக்கிற தனித்தன்மைகளையோ வேறு எந்த ஒரு காரியத்தையும் மாற்றாமல் அப்படியே அவர்களை எடுத்து பயன்படுத்தி இருப்பது ஆச்சரியமான காரியம்தான். அப்படி அவர் எழுதினாலும் அவர் வார்த்தை மாறவில்லை. மக்களுக்கு அவர் சொல்ல வேண்டிய செய்தி அப்படியே சொல்லப்பட்டது. அப்போஸ்தலனாய பவுல் சிறப்பான கிரேக்க மொழியிலே எழுதினார். அது மட்டுமல்ல, பேதுரு அப்போஸ்தலன் ஒரு மீனவராக இருந்தபடியினால் கிரேக்க மொழி அவருக்கு 2வது மொழியாகவே இருக்கிறது. ஆனால் தான் எதை சொல்ல விரும்பினாரோ அதை சொல்வதற்கு 2 பேரையும் தேவன் பயன்படுத்தினார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று வானத்தை திறந்து வானத்திலிருந்து அவர் பேசுவதாக இருந்தாலும் ஏற்கனவே அவர் வேத புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற காரியங்களைத்தான் திரும்ப மக்களுக்கு சொல்ல வேண்டியதிருக்கும். எனவேதான் கடவுளுடைய புத்தகம் மனிதனுடைய புத்தகம் என்று வேத புத்தகத்தை நாம் அழைக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளாகிய இயேசு கிறிஸ்துவைப் போல எழுதப்பட்ட வேத வசனமானது தெய்வீகமானது, அதேவேளையிலே மனுஷீகமானது. கல்லறையின் அருகிலே இயேசு கிறிஸ்துவால் கண்ணீர் வடிக்க முடிந்தது. அதே நேரம் மரித்த மனிதனை உயிரோடு எழுப்பவும் முடிந்தது. அவர் களைத்து போய் தாகத்தோடு கூட ஒரு கிணற்றண்டிலே உட்கார்ந்தார். அதே வேளையிலே தண்ணீருக்காக வந்த ஒரு பாவமான ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார். ஒரு படகிலே செல்லும் பொழுது அவர் நித்திரை செய்ய முடிந்தது. அதே வேளையிலே அந்த படகை சுற்றி அடித்த புயலை அமைதிப்படுத்த முடிந்தது. ஆம், அவர் ஒரு மனிதனாய் இருந்தார், அதே வேளையிலே அவர் தேவனாயும் இருந்தார். எனவேதான் வேத புத்தகம் ஒரு மனுஷிகமான புத்தகமாகவும் தெய்வீக புத்தகமாகவும் இருக்கிறது. பேதுரு வேத வசனங்களை குறித்து சொல்லும்பொழுது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு என்று எழுதியிருக்கிறார். ஒரு உறுதியான அஸ்திவாரத்தை நம் கால்களுக்கு கீழே வைக்கிறார். பிரியமானவர்களே, வேத வசனம் நாம் நம்பத்தக்க ஒரு கண்மலையாயிருக்கிறது. எனவேதான் இந்த உலகத்திலே மிக அதிகமாக தாக்கப்பட்ட ஒன்றாய் அது இருந்தது. எதிரியானவன் அஸ்திவாரத்தை நோறுக்கிவிட்டால் அந்த கட்டடத்தை அழித்து விடலாம் என்று நினைத்திருக்கிறான். வேதத்தை பிரசங்கிக்கும் ஒரு செய்தியாளர் வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை என்று தான் விசுவாசிக்கவில்லை என்று கூறுவார் என்றால் அது எத்தனை பரிதாபம். இது எப்படி இருக்கிறது என்றால் தன் வீட்டில் உள்ள அஸ்திவாரத்தையே தோண்டும் ஒரு மனிதனைப் போல இருக்கிறது. ஒரு முறை ஒரு வீட்டிற்கு ஒருவர் வந்தார். அப்பொழுது அங்கே ஒரு மனிதன் ஒரு அறையின் மூலையிலே தரையை ஆழமாக தோண்டிக் கொண்டிருந்தான். என்னப்பா நீ செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், உமக்கு கண் இல்லையா பார்ப்பதற்கு, அஸ்திவாரத்தை எல்லாம் தோண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். ஆனால் நீ இந்த வீட்டில்தானே குடியிருக்கிறாய் என்று வந்தவர் கேட்டார். அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் மெத்தையில் அல்லவா குடியிருக்கிறேன் என்று கூறினானாம். ஆம் பிரியமானவர்களே, வேதவசனத்தை போதிப்பவர்கள் வேதவசனத்தை நம்பவில்லை என்று சொல்வார்கள் என்றால் அவர்களும் இந்த மனிதனைப் போலத்தான் இருப்பார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நமது விசுவாசத்தை வைப்பதற்கான உறுதியான அஸ்திபாரமாக கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. கிரேக்க தேசத்திலே அத்தேனை பட்டணத்தில் உள்ள பழங்கால கோவில் ஒன்றிலே அநேக தூண்கள் நேராக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையாக அங்கே போய் நின்று பார்த்தால் அது நேராக இல்லாமல் ஒரு இடத்திலே சற்று மேடு வந்து மீண்டுமாக பின்னோக்கி செல்வது போல தெரியும். இதனால் கிரேக்கர்கள் கண்டுகொண்ட உண்மை என்ன தெரியுமா, நேராயிருக்கும் எவைகளையும் நமது கண்கள் நேராய் கண்டுகொள்வது இல்லை என்பதுதான். இதனால் தானோ என்னவோ ஆண்டவர் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமது சொந்த கண்களையும் காதுகளையுமே சில வேளைகளிலே நாம் நம்ப முடியாது. ஆனால் வேத வசனங்கள் மேல் பரிபூரணமான நம்பிக்கையை நாம் வைக்கலாம். வேத வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தைதான் என்பதற்கு ஒரு உறுதியான அடையாளம் என்ன தெரியுமா, நிறைவேறியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள். வேத புத்தகம் எழுதப்பட்ட பொழுது அதிலே மூன்றில் ஒரு பங்கு தீர்க்க தரிசனங்கள் அடங்கியதாய் இருக்கிறது. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவற்றிலே நான்கில் ஒரு பகுதி நிறைவேறிவிட்டது. தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது சரித்திரம் ஊற்றி வைக்கப்படுவதற்கான அச்சுதான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு உண்மை இல்லையா? வேத புத்தகத்திலே அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே அது நிறைவேறியிருக்கிறது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்பொழுது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார். வேத புத்தகத்திலே மூன்றிலே ஒரு பங்கு தீர்க்க தரிசனம் அடங்கியதாயிருக்கிறது. இது மனிதனுடைய எழுத்துக்கள் என்றால் அவ்வளவு குறிப்பாக எழுத முடியாது. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்ததான 330 தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. எந்த ஒரு சாதாரண மனிதர்களும் இவ்வளவு குறிப்பாக கணிக்க முடியாது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் கவனியுங்கள். நாளைய தினத்திலே மழை பெய்யும் என்ற தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது நான் சொல்வேன் என்றால் நான் சொல்வது நிறைவேற 50% வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை மழை பெய்யலாம் அல்லது பெய்யாமல் போகலாம். ஆனால் நாளை காலை 9 மணிக்கு மழை பெய்யும் என்று கூறினேன் என்றால் மேலும் 50% வாய்ப்பு குறைந்து போகிறது. ஏனென்றால் அது நிச்சயமில்லாத ஒரு கூற்று. நான் கணக்கோ வானசாஸ்திரமோ அறியாதவன். ஒருவேளை நாளை காலை 9 மணிக்கு மழை ஆரம்பமாகி 2 மணிக்கு மழை நின்றுவிடும் என்று கூறுவேன் என்றால் நான் கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு மேலும் 50% வாய்ப்பு குறைந்து போகிறது. அப்படியென்றால் மழை பெய்வதற்கு 12.5% தான் வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறாக நான் 300 நிச்சயமற்ற காரியங்களை என்னுடைய தீர்க்க தரிசனத்திலே சேர்த்துக்கொண்டே செல்வேன் என்றால் நான் கூறியது நிறைவேறுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, வேதவசனம் அப்படி அல்ல. வேதவசனம் 100க்கு 100 உண்மை உள்ளதாய் இருக்கிறது. முடியவே முடியாது என்று சொல்லும் காலகட்டத்தையும் இது தாண்டி உள்ளது. எனவே வேதவசனம் கர்த்தருடைய வார்த்தை என்பதில் சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட நிச்சயமான உறுதியான வேத புத்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தை நம்மிலே எத்தனை பேர் கருத்தோடும் ஜபத்தோடும் வாசிக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? ஏதோ அவசர அவசரமாக இந்த வசனங்களை கேட்டுவிட்டு கடந்து செல்கிறோம் என்பது அல்ல. இது கர்த்தருடைய வார்த்தை என்பதனாலே நேரம் எடுத்து உட்கார்ந்து வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இடைபட முடியும். நம் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவோ அதற்கு ஏற்றபடி அவர் நம்மோடு பேசுவார், நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மை எச்சரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எனவேதான் ஓராண்டிலே ஒருமுறையாவது வேதத்தை முழுவதுமாக வாசிப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ஆண்டிலே முழு வேதத்தையும் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குறிப்பை வாங்கி படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமான காரியம். ஒருவேளை அதை வாங்கி வைத்து நீங்கள் வாசிக்க மறந்திருப்பீர்கள் என்றால் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வேதவசனங்களை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள், அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் இந்த வசனங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களோடு பேசுவார், உங்களை வழி நடத்துவார். அவர் இந்த வேத புத்தகத்தின் மூலமாக உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார் என்றால் அதையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவரது நேரத்திற்காக காத்திருங்கள், அப்பொழுது பெரிய காரியங்களை அனுபவிப்பீர்கள்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-12-21, 0444-908-12-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின் படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19.